إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அருளாளன் அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குத்துபாத்திர சங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து இரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த ஊராருக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான நாள். இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இறையடியார்களுக்கும் மூமின்களுக்கும் ஒரு சந்தோஷமான நாள். இந்த ஊருடைய இறை இல்லம் அல்லாஹ்வுடைய மாளிகை இங்கே புதுப்பொலிவோடு கம்பீரமாக நிர்மாணிக்கப்பட்டு அதன் இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இது. பூமியில் உள்ள நானும் நீங்களும் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற மூமினான அடியார்களாகிய நானும் நீங்களும் மாத்திரமல்ல, வானத்தில் உள்ள மலக்குகளும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களோடு இந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது சாதாரண இடம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய இல்லம். ஒரு பக்கம் மலக்கு மார்களுடைய ரஹமத்துடைய மலக்குகளுடைய புகலிடம், மறுபக்கம் ஒரு மஸ்ஜிதுக்கு இரவும் பகலும் மாறி மாறி ரஹமத்துடைய மலக்குகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த வகையிலே பூமியிலே உள்ள மூமின்கள் மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கிற வானவர்களும் சந்தோஷப்படுகிற ஒரு மகத்தான சந்தர்ப்பத்திலே இங்கே நானும் நீங்களும் கூடியிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நாள் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது பைத்துல்லா, பள்ளிவாசல் என்பது இந்த பூமியிலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய இல்லம், வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், അഹബ്ബുൽ ബിലാദി ഇലല്ലാഹി മസാജിദുഹാ വഅബ്ഗദുൽ ബിലാദി ഇലല്ലാഹി അസ്വാഖുഹാ റവാഹു മുസ്ലിം. இந்த பூமியிலே இருக்கின்ற இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்கள் மஸ்ஜிதுகள். இந்த பூமியிலே இருக்கிற இடங்களிலே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடங்கள் சந்தைகள். இது மிகப்பெரிய யதார்த்தம். ரப்பல் ஆலமீனான அல்லாஹ் இந்த நாளிலே இந்த எளிமையான மஸ்ஜிதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், பெருமைப்படுகிறான், மலக்குகள் மத்தியிலே பெருமையாக பேசுகிறான், பிரஸ்தாபிக்கிறான். ஒரு ஊரிலே இருக்கிற மஸ்ஜித் சாமானியமான ஒரு இடம் அல்ல. உலகிலே மனிதர்கள் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலை பெருமதியான இடமாக பார்ப்பார்கள், ஒரு அரசனின் மாளிகையை பெருமதியான இடமாக பார்ப்பார்கள், ஒரு நாட்டு தலைவருடைய வாசஸ்தலத்தை மிக பெருமதியான இடமாக பார்ப்பார்கள். ஆனால் இந்த பூமியிலே எதனோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பெருமை மிக்க ஒரு இடம் இருக்கும் என்றால் அதுதான் ஒவ்வொரு இடத்திலும் அமைந்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இடமான மஸ்ஜிதுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கிற பார்வைக்கு மஸ்ஜிதுகள் மிக சாமானியமானவை, சாதாரணமாக காட்சி அளிப்பவை. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லம் என்ற பார்வையிலே ஒரு மஸ்ஜிதை பார்க்கிற போது அது எவ்வளவு பெருமதியானது, எவ்வளவு கண்ணியத்துக்குரியது, எவ்வளவு தூரம் சங்கைக்குரிய இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மஸ்ஜிதுகள் மலக்குகள் வந்து போகும் இடம், ரஹமத்துடைய மலக்குகள் வந்து போகும் இடம், அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் ஓதப்படும் இடம், அல்லாஹுவை நினைவுபடுத்தி திக்ர் செய்யப்படும் இடம், சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் இடம். பிறை நேசர்கள், தக்குவாதாரிகள், தொழுகையாளிகள் ஒன்று கூடும் இடம். அந்த வகையிலே நீங்கள் பாக்கியசாலிகள், நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். இந்த நாட்டிலே, இந்த பூமியிலே மற்றுமோர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை, ஒரு பைத்துல்லாவை நிர்மாணிக்கின்ற பேற்றை நாம் பெற்றிருக்கிறோம். இது நாம் இந்த ஆயுளிலே, இந்த மனித வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாக்கியம். வீட்டை கட்டி சந்தோஷப்படுகிறோம், கடையை கட்டி சந்தோஷப்படுகிறோம், வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுகிறோம், வங்கியிலே இருக்கின்ற இருப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். இவை அனைத்தை விடவும் எமது ஊரிலே கம்பீரமாக அல்லாஹ்வுடைய ஒரு இல்லம் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவடியையும் நிலையை அடைந்திருக்கிறது என்று நாம் நிறையவே சந்தோஷப்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக இந்த ஊரிலே யார் யாரெல்லாம் சேர்ந்து ஒரு எளிமையான மஸ்ஜிதை நிர்மாணித்தார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அவர்களை கபூல் செய்வானாக, அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அருள் புரிவானாக. அதே போல இந்த புதிய மஸ்ஜிதை நிர்மாணிப்பதற்கு, கட்டி எழுப்புவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உடலால், பொருளால், முயற்சியால் பங்கேற்ற அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக, அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. அன்று இந்த ஊருடைய மஸ்ஜிதை யாரெல்லாம் நிர்மாணித்து நிர்வகித்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. யாரெல்லாம் இன்று இந்த மஸ்ஜிதை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, தொடர்ந்து நிர்வகித்து வருகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக, அவருடைய பாதங்களை அல்லாஹ் ஸ்தீரப்படுத்துவானாக. இந்த புனிதமான மஸ்ஜிதுடைய பணி குறுகிய காலத்துக்குள் முழுமையாக நிறைவு பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தன்னுடைய முழுமையான தௌஃபீக்கை செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளினால் இந்த மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்டு அதன் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். உலகிலே ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்கு, அதனை நிர்வகிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை போல மற்றொரு பாக்கியம் கிடைக்க முடியாது. ஒருவர் ஒரு அரசருடைய மாளிகையின் முகாமையாளராக இருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு மதிப்பு. ஒருவர் ஒரு ஆட்சியாளருடைய வாசஸ்தலத்துடைய முகாமையாளராக இருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு மவுசு. ஒருவருக்கு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வகிக்கிற பாக்கியம், அதனை நிர்மாணிக்கிற பாக்கியத்தோடு சேர்ந்து கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல் குர்ஆன் இதைத்தான் சொல்கிறது, இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஅகாம ஸலாத்த வஆத்த ஸகா வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாய்க யகூனு மினல் முஹ்ததீன். உண்மையில் ஒருவருக்கு ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது என்றால், ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அது அவருடைய ஈமானின் அடையாளம், அல்லாஹ் அவரை கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். ஒரு மஸ்ஜிதை நிர்வகிப்பது, ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிப்பது ஈமானுடைய வெளிப்பாடு, தக்குவாவுடைய வெளிப்பாடு. யாரிடம் ஈமான் இருக்குமோ, யாரிடம் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை இருக்குமோ, யாரிடம் தொழுகை இருக்குமோ, யாரிடம் ஜக்காத் கொடுக்கிற அந்த பக்குவம் இருக்குமோ, யாரிடம் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகிற தன்மை இருக்குமோ, அவர்கள்தான் மஸ்ஜிதுகளை நிர்மாணிப்பார்கள், நிர்வகிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்கள் என்ற சுப செய்தியையும் அல் குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பது என்பது சாமானியமான ஒரு விஷயம் அல்ல. மறுமையிலே, மஹ்ஷரிலே, நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாடிலே அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு தனது அரிஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அவர்கள் ஒரு சாரார் யார், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அந்த பயங்கரமான மஹ்ஷரிலே, நிழலே இல்லாத அந்த நாளிலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தார் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர்கள், மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்கள். அவர்கள் மஸ்ஜிதை நிர்மாணித்து தொடர்பாக இருக்கிறார்கள், மஸ்ஜிதை நிர்வகித்து தொடர்பாக இருக்கிறார்கள், மஸ்ஜிதில் வந்து அமல் இபாதத் செய்து தொடர்பாக இருக்கிறார்கள், மஸ்ஜிதுடைய விவகாரங்களில் கரிசனை காட்டி தொடர்பாக இருக்கிறார்கள். இந்த வகையிலே அவர்கள் அரிஷின் கீழ் நிழல் பெறும் பாக்கியத்தை பெறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சுன்னத் திருமிதி சுன்னத் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிறது. இதா ரஐதும் ரஜுல யஅதாதுல் மசாஜித ஃபஷஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதன் பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறானா, அவன் மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிற மனிதன் மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் நான் மேலே ஓதி காண்பித்த குர்ஆன் வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். மஸ்ஜிதோடு தொடர்பாக இருத்தல் என்றால் என்ன? மஸ்ஜிதோடு தொடர்பான எந்த பணியில் ஈடுபடுவதும் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பதை குறிக்கும். மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார், மஸ்ஜிதை சுத்தம் செய்கிறார், மஸ்ஜிதை நிர்வகிக்கிறார், மஸ்ஜிதிலே அமளிபாத்தில் ஈடுபடுகிறார், தாவத்துடைய பணிகள் ஈடுபடுகிறார், மஸ்ஜிதுடைய செயற்பாடுகளை முடுக்கிவிடுகிறார். எந்த பணியில் ஈடுபட்டாலும் அவர் ஈமான்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண், ஒரு கருப்பின பெண், ஒரு நீக்ரோ பெண், இந்த பெண் மஸ்ஜிது நபவிக்கு வந்து அவ்வப்போது மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கும் வேலையில் ஈடுபடுவாள். தும்புத்தடியை எடுத்து மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கும் வேலையை அந்த பெண் செய்து வந்தாள். ஒரு நாள் நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, வளமையாக ஒரு பெண் மஸ்ஜிதை கூட்டி பெருக்குவாளே, அந்த பெண்ணை காணவில்லையே,
எங்கே அந்த பெண் என்று விசாரிக்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாவின் தூதரே, அந்த பெண் சில நாட்களுக்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்டார். நபி அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். ஏன் அந்த பெண் மரணமான செய்தியை எனக்கு நீங்கள் சொல்லவில்லை? சஹாபாக்கள் அந்த அளவு தூரம் அந்த பெண்ணுடைய வஃபாத்துடைய செய்தி எங்களது பார்வையில் முக்கியமாக படவில்லை, உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி இருக்கும் என்று நாம் நினைக்கவில்லை என்ற தோரணையில் பதில் சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த பெண்ணுடைய கபர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அந்த பெண் அடக்கப்பட்ட இடத்தை காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீக்ரோ கருப்பின பெண்ணுடைய அடக்கத்தலத்துக்கு முன்னால் போய் நின்று அந்த பெண்ணுக்காக விசேஷமாக ஜனாசா தொழுகையை நடாத்தினார்கள். சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் பதிவாக இருக்கிற சகோதரர்களே, மற்றொரு அறிவிப்பின் படி நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுடைய அழுக்குகளை அந்த பெண் அகற்றிக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்தில் பார்த்தேன். சுபஹானல்லாஹ். மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட பணி சாமானியமானதல்ல, மஸ்ஜிதுக்கு செய்யும் பணி சாமானியமானதல்ல. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை, ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறான். இதோ இந்த மஸ்ஜித் அத்திவாரமிடப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது நிறைவு செய்யப்பட வேண்டும், அவசரமாக நிறைவு செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக பலர் முண்டியடித்துக் கொண்டு இந்த பணியிலே பங்கேற்பார்கள். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பம் நேற்று இருக்கவில்லை, நாளை கிடைக்கப் போவதில்லை. அதிலும் குறிப்பாக புதிய மசிதிகளை நிர்மாணிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு காலம் இது. இதை நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. எனவே உங்களை பொறுத்தவரையில், இங்கு கூடியிருப்பவர்களை பொறுத்தவரையில், இந்த கொத்துபாவை கேட்டுக் கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரையில், நாளை கேட்க இருப்பவர்களை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், அருமையான சந்தர்ப்பம், எவரும் இதனை தவற விடக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை முதன்மைப்படுத்தி, முன்னுரிமைப்படுத்தி, முக்கியத்துவம் கொடுத்து, அவசர அவசரமாக ஒவ்வொருவரும் இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்மாணிக்கும் இந்த பணியில், எமது இந்த குறுகிய ஆய்விலே கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை ஆரம்பமாக இந்த முதலாவது இந்த புனிதமான மஸ்ஜிதுடைய அங்குரார்ப்பண குத்துபாவிலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மஸ்ஜிதுடைய வக்ஃப் இங்கே குத்துபாவுக்கு முன்னால் உத்தியோகபூர்வமாக செய்யப்பட்டது. இந்த வக்ஃப் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி, பள்ளிவாசல் கட்டட பணிகள், நிர்மாண பணிகள் நிறைவு பெறாத நிலையில் ஏன் இந்த மஸ்ஜித் திறக்கப்பட வேண்டும், இங்கு ஜும்மா நடாத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி சிலருக்கு பிறக்கலாம். அதற்கான நியாயம் சொல்லப்பட்டது, காரணம் சொல்லப்பட்டது. இந்த மஸ்ஜிதுடைய பணி அவசர அவசரமாக நிறைவு பெற வேண்டும், அதற்கான சந்தர்ப்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், கிட்ட வேண்டும். வருகிற போது, பார்க்கிற போது, தொடர்பாக இருக்கிற போதுதான் அந்த உணர்வு பிறக்கும். அதற்காகத்தான் இந்த நிலையில் இந்த மஸ்ஜித் திறக்கப்படுகிறது என்ற கருத்து இங்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிறைவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜித் என்பது வெறுமனே சில இபாதத்துகளை நிறைவேற்றுகிற ஒரு இடம் அல்ல. ஐங்கால தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்கும் இவ்வளவு பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு இடம் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு சில மணி நேரம் பயன்படுத்தப்படுவதற்காக, ஒரு வாரத்தில், ஒரு வருடத்தில் சில நாட்கள் பயன்படுத்தப்படுவதற்காக இவ்வளவு பெரிய முதலீடு அவசியம் இல்லை. அப்படியாக இருந்தால் இத்தகைய மஸ்ஜித் நிர்மாண பணிகள் வீண்விரயமாக கூட பார்க்கப்பட முடியும். இஸ்லாத்துடைய பார்வையில், சுன்னாவுடைய பார்வையில், சீராவுடைய பார்வையில், எமது வரலாற்று பார்வையில், மஸ்ஜித் பாரம்பரியத்தின் பார்வையில் மஸ்ஜித் நபவியுடைய பாரம்பரியத்தின் பார்வையில் மஸ்ஜித் என்பது வெறுமனே கிரியைகள், சில வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்க ஸ்தலம் அல்ல. மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமுதாயத்துடைய இருதயம், ஒரு ஊருடைய உயிர் நாடி, தலைமை பீடம், கலாச்சார நிலையம், மத்திய நிலையம், அனைத்து விவகாரங்களும் நடைபெறும் இடம், தீன் துனியா சார்ந்த எல்லா விஷயங்களும் நிர்வகிக்கப்படும் இடம்தான் மஸ்ஜித். சாமானியமான இடம் அல்ல மஸ்ஜித் நபவி. இந்த செய்தியை தான் நமக்கு சொல்கிறது. ஆரம்பமாக மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும், அவனது நாமம் ஓங்கி ஒழிக்க வேண்டும். அண்ணல் மசாஜித் அல்லாஹ் ஃபலா தத்உ மா அல்லாஹி அஹதா. மேலும் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ் அல்லாத எவரும் எதுவும் அழைக்கப்படலாகாது. மஸ்ஜிதுகளுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, எந்த குடும்பமும் சொந்தம் கொண்டாட முடியாது, மஸ்ஜிதை நிர்மாணித்தவரும் சொந்தம் கொண்டாட முடியாது, நிர்மாணிப்பதற்கு உதவியாக இருந்தவர்களும் சொந்தம் கொண்டாட முடியாது. மஸ்ஜிதுகள் வஅன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரியவை, அல்லாஹ்வுடைய நாமம்தான் அங்கு மேலோங்க வேண்டும், வேறு எவருடைய நாமமும் அங்கு மேலோங்க முடியாது. இதை உத்தரவாதப்படுத்துகிற பொறுப்பு மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுடைய நாமம் ஓங்கி ஒழிப்பதை, அவனது தீன் பேசப்படுவதை, ஹக்கு மொழியப்படுவதை எவராவது தடுப்பார் என்றிருந்தால் அவர் செய்யும் பாவத்தை விட மிகப்பெரிய மற்றொரு பாவம் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜித அல்லாஹி அன் யுஸ்கர ஃபீ ஹஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே அல்லாஹ் நினைவு கூறப்படுவதை தடுத்து மஸ்ஜிதுகளை ஹராபாக்கிற, அழிக்கிற முயற்சியில் ஈடுபடுபவர்களை விட அநியாயக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அத்தகையவர்களுக்கு லஹும் ஃபி துன்யா ஹிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் அஸீம். அவர்களுக்கு இந்த பூமியிலே இழிவு கேவலம் இருக்கிறது, மறுமையிலும் அவர்களுக்கு மகத்தான் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. மஸ்ஜிதுகள் வெறும் வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகிற இடங்கள் மாத்திரமல்ல, அங்கு எல்லா வகையான சமுதாய காரியங்களும் சன்மார்க்க விவகாரங்களும் நடைபெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலாவது பணியே மஸ்ஜிதை நிறுவியமைத்தான். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்லும் வழியில் குபா என்ற இடத்தில் சில நாட்கள் தங்கிய போது கூட அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார்கள். மதீனாவை போய் அடைந்தவுடன் முதலாவது மேற்கொண்ட பணி மஸ்ஜித் நிர்மாண பணிதான். ஏனென்றால் தொழுவதற்காக மாத்திரமல்ல, சில வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமல்ல, முஸ்லிம் சமுதாயத்துடைய அனைத்து விவகாரங்களும் நிர்வகிக்கப்படும் இடங்களாக மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து மஸ்ஜிதை பற்றி சொல்கிறார்கள், வ கானத் மவாதி அல் அய்மா வ மஜாமி அல் உம்மா ஹியல் மசாஜித். அன்று இமாம்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கும் இடங்களாக மஸ்ஜிதுகள் இருந்தன, உம்மத்துடைய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களாக மஸ்ஜிதுகள் இருந்தன என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள். ஃபைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஸ மஸ்ஜிதஹு அல் முபாரக் அல தக்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிது நபவி என்ற முபாரக்கான பள்ளிவாசலை தக்வாவை அடிப்படையாக கொண்டு நிர்மாணித்தார்கள். மாஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு அற்புதமான ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிது தக்வா. குர்ஆனும் மஸ்ஜிதை பற்றி சொல்கிற போது தக்வாவின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜித் என்று சொல்கிறது. எனவே இந்த மஸ்ஜிதில் இருந்து தக்வாவுடைய பிரகாசம் வெளிப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதில் இருந்து பல்லாயிரக்கணக்கான தக்வாதாரிகள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் உருவாவதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைய ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பற்றி சொல்கிறார்கள், வஃபீஹி ஸலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே தொழுகை நடைபெற்றது, வல் கிராஆ, குர்ஆன் ஓதப்பட்டது, வ
திக்ர் செய்யப்பட்டது, தஅலீமுல் இல்ம் அங்கு அறிவு போதிக்கப்பட்டது, வல் குதப் பிரசங்கங்கள் நிகழ்த்தப்பட்டன, வஃபீஹி சியாசா அங்கு அரசியல் பேசப்பட்டது. தொடர்ந்து சொல்கிறார்கள், அங்கே எத்தகைய பணிகள் எல்லாம் நடைபெற்றன என்றால், தஅமீர் உமரா வ தஅரீஃப் உரஃபா, முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான தலைமைகள் தலைவர்கள் கூட அங்குதான் நியமனம் பெற்றார்கள், நியமிக்கப்பட்டார்கள். இதுதான் மஸ்ஜிதுடைய பணி. தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் தீனுடைய விவகாரமாக இருக்கலாம், துனியாவுடைய விவகாரமாக இருக்கலாம், அனைத்தும் அன்று மஸ்ஜிதில் தான் நடைபெற்றது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்ஜிது நபவியை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து மஸ்ஜிதை பற்றி சொல்கிற செய்தி, குலபா ராஷிதுடைய காலத்திலும் அப்படித்தான் மஸ்ஜித் இருந்தது. முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிற இடங்களாக, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லுகிற இடங்களாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும் என்பது நபி வழி, எமது முன்னோர்கள் சொன்ன வழி. அன்றைய மஸ்ஜித் நீதிமன்றமாக இருந்தது, அன்றைய மஸ்ஜித் ஷூரா சபையாக இருந்தது, அன்றைய மஸ்ஜித் ஊடகத்துக்கான தளமாக விளங்கியது, அன்றைய மஸ்ஜித் கலாபீடமாக விளங்கியது. 1000 ஆண்டுகளை கடந்த ஜாமியத்துல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அல் ஜாமியுல் அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஜாமி அம்ரு பில் ஆஸ் ஒரு காலத்திலே கலாபீடமாக விளங்கியது, ஜாமி அஹமது பின் தூலூன் ஒரு காலத்திலே கலையகமாக விளங்கியது, பகதாதிலே அமைந்திருக்கிற ஜாமியுல் மன்சூர், டமஸ்கஸிலே அமைந்திருக்கிற அல் ஜாமியுல் உமவி, டியூனிஷியாவிலே அமைந்திருக்கிற தற்போது பெரும் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிற ஜாமியத்து ஜெய்தூனா, ஸ்பெயினிலே அமைந்திருந்த மசிதிகள் அனைத்தும் கலாபீடங்களாக திகழ்ந்தன. அங்கே தப்சீரும் ஹதீஸும் ஃபிக்ஹும் அகீதாவும் மாத்திரமல்ல போதிக்கப்பட்டன. அன்றைய மசிதிகளிலே ஒரு பக்கம் தப்சீர் வகுப்பு, அகீதாவுடைய வகுப்பு, ஃபிக்ஹுடைய வகுப்பு, இன்னொரு பக்கம் மருத்துவம் சம்பந்தமான வகுப்பு, பௌதீகவியல் சம்பந்தமான வகுப்பு, கணிதம் தொடர்பான வகுப்பு, ரசாயனவியல் தொடர்பான வகுப்பு எல்லாம் மஸ்ஜிதில் தான் அன்று நடைபெற்றதை பார்க்கிறோம். இப்போது ஓதுவதற்கு மதரசா, படிப்பதற்கு பாடசாலை என்று, படிப்பவர் பாடசாலை செல்வார், ஓதுபவர் மஸ்ஜிதுக்கு செல்வார், மதரசாவுக்கு செல்வார், விஷயம் உள்ளவர் படிக்க செல்வார், விஷயம் இல்லாதவர் ஓத போவார். விளப்பம் இல்லாம படிக்கிறது ஓதுறது, விளப்பத்தோட உண்ட பார்க்கிறது தான் படிக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு பாடசாலை ஆசிரியர் ஸ்கூலுக்கு போய் தன்னுடைய நண்பரிடம் சொல்கிறார், நேற்று முதல் எனது வீட்டு ரேடியோ படிக்குதில்லப்பா. அப்ப அவர் சொன்னாராம், ரேடியோ படிக்குதில்லையா, அப்ப ஓத அனுப்புன்னு சொன்ன. இப்படிப்பட்ட ஒரு பிழையான பார்வை இந்த சமுதாயத்திலே அண்மை காலம் வரை இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலைமை இப்போது மாறி இருக்கிறது. நான் பொறுப்போடு சொல்கிறேன், இஸ்லாமிய பார்வையிலே கல்வியை நாம் கூறு போடுவதில்லை, பாகுபடுத்தி பார்ப்பதில்லை, எல்லாம் கல்வி. வஅல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ஆதமை படைத்து எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான், மிருக உலகம், தாவர உலகம், மனித உலகத்திலுள்ள எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தார். அதாவது இன்று சொல்லப்படுகிற நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை விஞ்ஞானங்கள், இன்று சொல்லப்படுகிற சோசியல் சயின்சஸ் சமூக விஞ்ஞானங்கள் அனைத்துக்குமான அடிப்படை அறிவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதுதான் உண்மை. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இன்று நாம் இதனை பிரித்து விட்டோம், கூறு போட்டு விட்டோம். எமது ஆரம்ப கால உலமாக்கள் இமாம்கள் இப்படி இருக்கவில்லை. ஆலிமாக இருந்தார், மருத்துவராக இருந்தார், ஷரியாத்துறை அறிஞராக இருந்தார், கணித மேதையாக இருந்தார், ரசாயனவியல் அறிஞராக இருந்தார், அல் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லும் உபஸ்திராக இருந்தார். இன்று இப்போது இந்த அறிவை பற்றி பேசுகிறார்கள், இன்டகிரேட்டட் நாலேஜ் என்று சொல்கிறார்கள், கம்பைன் எஜுகேஷன் என்று சொல்கிறார்கள். அடுத்தவர் சொல்கிற போது பெருமிப்போடு பார்க்கிறோம், நமது சலஃபுகள் ஆரம்பகால இமாம்கள் இதற்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளிலே எல்லாம் நடைபெற வேண்டும், எல்லா வகையான வழிகாட்டல்களும் வழங்கப்பட வேண்டும், எல்லா வகையான கல்வி போதனையும் நடைபெற வேண்டும். மஸ்ஜிதுக்கும் மதரசாவுக்கும் இடையில், மஸ்ஜித் மதரசாவுக்கும் பாடசாலைக்கும் இடையில் இறுக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒன்றாக இணைய வேண்டும். மதரசாவும் மஸ்ஜிதும் ஒரு ஊருடைய ஒரு கண் என்றால், பாடசாலை அந்த ஊருடைய அடுத்த கண். ஒரு பறவை பறக்க வேண்டும் என்றால் இரண்டு இறக்கைகள் தேவை. ஒரு மூமின் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கும் இரண்டு இறக்கைகள் தேவை. ஒன்று ஆன்மீக இறக்கை, அடுத்தது லௌகீக இறக்கை. இந்த இரண்டு இறக்கைகளும் தேவை, இந்த இரண்டு கண்களும் தேவை. ஒரு சாதாரண பாமரர் மனிதன் சொன்னார், அல்லாஹ் ஏன் மனிதனுக்கு இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? ஒரு கண்ணால் இம்மையை பார்க்க வேண்டும், மறு கண்ணால் மறுமையை பார்க்க வேண்டும். ஒரு கண்ணால் மறுமையை பார்க்க வேண்டும், அடுத்த கண்ணால் இம்மையை பார்க்க வேண்டும். இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் எமது பார்வையிலே ஒரு பாமரன், ஆனால் ஆழமான ஒரு கருத்து என்று நான் நினைக்கிறேன். மஸ்ஜிதுகளுடைய பங்களிப்பு பல மடங்காக்கப்பட வேண்டும். மருத்துவம் படிப்பதற்கு தேவையான அறிவை விட கணிதமும் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பமும் சட்டமும் கணக்கியலும் படிப்பதற்கு தேவையான அறிவை திறமை விட ஷரியா படிப்பதற்கு அறிவும் திறமையும் தேவை. பொறுப்போடு இந்த மிம்பரில் இருந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மீத்திறன் உள்ள மாணவர்கள் ஷரியா துறை படிப்பதற்காக அனுப்பப்பட வேண்டும். திறமையுள்ள மாணவர்கள் ஷரியா துறை படிப்பதற்காக அனுப்பப்பட வேண்டும். இந்த நிலை என்ன? ஒரு மாணவன் ஓலவலிலே நல்ல பெறுபேரை எடுத்துவிட்டால் அவரை அனுப்புவோம் பயோ படிக்க. இரண்டாவதாக டபுள் மேட்ச், அப்படி வந்து மேனேஜ்மெண்ட், ஐடி, லோ, அக்கவுண்டன்சி, ஆர்ட்ஸ் எதுவுமே படிக்க முடியாதா? அப்படியாக இருந்தா ஓத அனுப்புறதை பத்தி யோசிப்போம். தம்பி, நீ இங்கு இருப்பதில் பயனில்லை, நீ எழுவாய், வீட்டில் இருப்பதுதான் செய்யப்படும் பொருள் என்று அனுப்பி, வீட்டிலும் மகன் எழுவாய், நீ இங்கிருப்பதில் பயனில்லை, மதரசாவில் இருப்பதுதான் செய்யப்படும் பொருள் என்று அனுப்பி வைத்த காலம் இப்போது மலையேறிவிட்டது. அந்த காலம் மலையேறிவிட்டது. இப்போது திறமையானவர்கள் ஷரியா துறைக்கு வருகிறார்கள். அவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இனி மிம்பர் மேடைகளை அலங்கரிப்பார்கள், மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பார்கள். அவர்கள் சரியாக அனுசரிக்கப்பட வேண்டும், அரவணைக்கப்பட வேண்டும், ஆதரவு கரம் நீட்டப்பட வேண்டும். மஸ்ஜிதுகளை பெருமையாக பேசுவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய இல்லம் என்று சொல்வது மாத்திரமல்ல, பெரிய இடம் என்று சொல்வது மாத்திரமல்ல, மஸ்ஜிதுகளிலே இருக்கிற இமாம்கள் உலமாக்கள் மிக சரியாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், கௌரவப்படுத்தப்பட வேண்டும். மருத்துவருக்கு மரியாதை, பொறியியலாளருக்கு மரியாதை, ஆசிரியருக்கு மரியாதை, அதிபருக்கு மரியாதை, எல்லோருக்கும் சரியான மரியாதை நடைமுறையில் கொடுக்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசலுடைய இமாமுக்கும் ஹதீபுக்கும் மரியாதை இருக்கிறது இல்லாமல் இல்லை. இப்படியான சில சந்தர்ப்பங்களில் மாப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு பெண் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்திலே அவருக்கு வாகனத்தில் முன்னால் இடம் கிடைக்கும். ஆனால் நிக்காஹ் மஜ்லிஸ் முடித்ததன் பின்னால் திரும்ப பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அவருக்கு வாகனம் இருக்காது. பெண்கள் திரும்பி வரும் பஸ்ஸிலே முன்னால் ஏற்றி விடுவார்கள், அல்லது ஒரு ஆட்டாவை பிடித்து அனுப்பி விடுவார்கள், அல்லது ஹஜ்ரத் போய் வாங்கண்டு பஸ்ஸுக்கு காசை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். இதுதான் சமூகம் இமாம்களுக்கு, அறிஞர்களுக்கு, உலமாக்களுக்கு அண்மை காலம் வரை கொடுத்திருக்கிற நிலைமை. இதன் விளைவு என்ன தெரியுமா? தகுதி வாய்ந்த உலமாக்கள் இப்போது மஸ்ஜிதுகளுக்கு வருகிறார்கள் இல்லை, மதரசாக்களுக்கு வருகிறார்கள் இல்லை, ஓதிக் கொடுப்பதற்கு வருகிறார்கள் இல்லை, அவர்கள் வேறு துறைகளை நோக்கி செல்கிறார்கள். இது எவ்வளவு பயங்கரமான விளைவை இந்த உம்மத்தில் ஏற்படுத்தும் என்பதை நாம் சென்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுடைய மிக முக்கியமான பணி உம்மத்தை ஒற்றுமைப்படுத்தும் பணி. மஸ்ஜித் என்பது சமாதான இல்லம், மஸ்ஜித் என்பது சாந்தி இல்லம், உம்மத்தை இணைக்கும் இல்லம், சேர்க்கும் இல்லம், பிரிக்கும் இல்லம் அல்ல, பிளவுபடுத்தும் இல்லம் அல்ல. சமுதாயத்திலே இருக்கிற அனைத்து முகாம்களையும், அனைத்து அணிகளையும், அனைத்து அமைப்புகளையும், அனைத்து ஜமாத்துகளையும், அனைத்து சாராரையும் அனுசரிக்கிற, ஆதரிக்கிற, அரவணைக்கிற இல்லம் தான் மஸ்ஜித். மஸ்ஜித் எந்த ஒரு அணிக்கும் சொந்தமானதல்ல, எந்த ஒரு அமைப்புக்கும் சொந்தமானதல்ல. எவரும் புறக்கணிக்கப்படலாகாது, ஓரம் கட்டப்படலாகாது. ஷரியாவுடைய வரையறைக்குள் இருக்கும் வரை அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் ஒரு மஸ்ஜித் அனைவரையும் இணைக்கும் இடமாக இருக்க வேண்டும் நீங்கள் இஸ்லாத்துக்கு முன்னர் எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினான், ஐக்கியத்தை ஏற்படுத்தினான் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் நண்பர்களாக இருந்தீர்கள், எப்போது உங்களுக்கு இஸ்லாம் கிடைத்ததோ அப்போது பகைவர்களாக மாறிவிட்டீர்கள் என்ற நிலைமை உருவாகிவிடக்கூடாது. மஸ்ஜித் தான் இதற்கான இடம். எமது ஏக கொள்கையாக, கோட்பாடாக, கோஷமாக இருக்க வேண்டும் இந்த உம்மத்தை இணைப்பது. ஒவ்வொரு ஊரில் உள்ள மஸ்ஜிதும் அனைவரும் அனைவரையும் இணைக்கிற இடங்களாக மாறுவது இன்றியமையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அரபு தீபகற்பத்தில் இனியும் நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான். ஆனால் ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அத்தஹரிஷ் பைனல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மூட்டி விடும் விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாக இருங்கள். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கபிலத்தனா வகல ரபீஹத்தனா, யார் எமது தொழுகையை தொழுகிறாரோ, எமது கபிலாவை முன்னோக்குகிறாரோ, நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ, அவர் எமது சகோதரர். அவர் ஹனஃபி, ஷாஃபிஈ, ஹம்பலி, மாலிகி, சலஃபி, மற்றொன்று, இன்னொன்று, எந்தெந்த பேரிலோ தன்னை அழைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த அணியிலோ இருக்கலாம். அடிப்படையான அர்க்கானுல் ஈமான், அர்க்கானுல் இஸ்லாத்தில் அவர் எம்மோடு இருக்கிறாரா? இஹ்வானுனா ஃபித்தீன், அவர்கள் அனைவரையும் அரவணைக்கும் இடமாக மஸ்ஜித் மாற வேண்டும். அந்த தலைமைத்துவத்தை கண்டிப்பாக கட்டாயமாக மஸ்ஜிதுகள் கொடுக்க வேண்டும். தொழ வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும். ஹஜ்ஜு செய்ய வேண்டும், சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஜும்மா தொழ வேண்டும், சேர்ந்து ஜும்மா தொழ வேண்டும். குர்ஆன் ஒரு மூமினை தனியாக விடுப்பதில்லை, யா யுஹல்லதீன் ஆமனு என்று சமுதாயத்தை தான் விடுக்கிறது. சகோர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாம் கம்யூனிட்டி ரிலிஜன், இது ஒரு சமூகம், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கூட்டாக பின்பற்றுகிற மார்க்கம். மன் ஷத்த ஷத்த பின்னார், ஒதுங்கி செல்பவர், தூரச் செல்பவர், விலகிச் செல்பவர் நரகிலும் தனியாக தள்ளப்படுவார் என்று எச்சரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலைக்கும் பில் ஜமா, நீங்கள் சேர்ந்திருங்கள், சேர்ந்திருங்கள், கூட்டாக இருங்கள். அல் ஜமாத்து ரஹ்மா, சேர்ந்திருப்பது ஒற்றுமையாக இருப்பது ரஹ்மத். வல் ஃபுர்கத்து அதாப், பிரிந்திருப்பது பிளவுபடுவது அதாப். வலா தனாஸாவு ஃபதஃஷலு வதஹபரிஹுக்கும், நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால் உங்களது பணம் குன்றி குறைந்து நீங்கள் தோல்வி காண்பீர்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எனவே மஸ்ஜிதுகளை மையப்படுத்தி அனைவரும் இணைய வேண்டும். எமது சொல்லால், செயலால், ஒரு வார்த்தையால், ஒரு பயானால், ஒரு ஹுத்பாவால், ஒரு பேச்சினால் கூட இந்த உம்மத்திலே ஒரு பிளவு பிரிவினை வந்துவிடக்கூடாது. உலமாக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், தாயிகள் விழிப்பாக இருக்க வேண்டும், அழைப்பாளர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், பள்ளி நிர்வாகிகள் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் மிக மிக முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிது தக்வா அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற ஒரு நாட்டிலே மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமுதாயத்துடைய சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை பலப்படுத்துகிற இடமாக மாத்திரம் அல்லாமல், இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான இடமாகவும் விளங்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கிற 90% மக்கள் இஸ்லாத்தை, முஸ்லீம்களை சரியாக புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள வழி செய்கிற இடங்களாகவும் மஸ்ஜிதுகள் விளங்க வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கிற 90% மக்களோடு நாம் பரஸ்பரம் அறிமுகமாகவில்லை. பரஸ்பர அறிமுகம் வந்திருந்தால் பரஸ்பர புரிந்துணர்வு வந்திருக்கும். பரஸ்பர புரிந்துணர்வு வந்திருந்தால் பரஸ்பர சகிப்புத்தன்மை உருவாகி இருக்கும். பரஸ்பர சகிப்புத்தன்மை உருவாகி இருந்தால் பரஸ்பர ஒத்துழைப்பு வந்திருக்கும். அதன் விளைவாக இந்த நாட்டிலே நாம் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம், இதைவிட நல்லொரு நிலையை உருவாக்கி இருக்கலாம். அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீப்ரு மொழியை படிக்குமாறு சொன்னார்கள். யூதர்களுடைய மொழியான ஹீப்ரு மொழியை ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள் 15 நாட்களுக்குள் படித்தார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய ஹீப்ரு மொழியிலே புலமை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இந்த நாட்டுடைய ஹீப்ரு மொழியிலே புலமை பெற்றிருந்தால் நாம் அபூபக்கர்களே, உமர்களே, அஸ்மாக்களை ஹதீஜாக்களை உருவாக்காவிட்டாலும் ஆயிரம் ஆயிரம் பல லட்சம் அபூதாலிப்புகளையாவது உருவாக்கியிருப்போம். ஆனால் மொழி தெரியாத காரணத்தினால், இரண்டாவது எமது முன்மாதிரிகளில் இருக்கிற கோளாறுகளின் காரணத்தினால் நாம் அபூபக்கர் உமர்களை உருவாக்காத போதும் அபூதாலிபுகளை உருவாக்காத போதும் தினமும் அபூஜகல்களைத்தான் சம்பாதித்து வருகிறோம். இது ஒரு கசப்பான உண்மை. மஸ்ஜிதுகள் அபூதாலிபுகளை உருவாக்கும் இடங்களாக மாற வேண்டும். எம்மை பற்றி நல்லெண்ணம் கொண்ட ஒரு சமுதாயத்தை இந்த நாட்டிலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி, ஒரு ஒரு சமாதானம் நிலவுகிற நாடு நாட்டை நாம் பாத்தியதையாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதற்கு வழி செய்ய வேண்டும். எனவே குண்டுச்சட்டில் குதிரையோட்டும் எமக்கு மத்தியிலான விவகாரங்களை மறந்துவிட்டு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பற்றி நிலவுகிற பிழையான கருத்துக்களை களைவது எப்படி, சமூகங்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படி, இது பற்றி சிந்திக்கும் இடமாக மாற வேண்டும். ஒரு பக்கம் எமது ஒற்றுமை யூனிட்டி, மறுபக்கம் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், எத்தினிக் ஹார்மனி, சகஜீவனே, இந்த இரண்டையும் கட்டி எழுப்பக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுகள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு மஸ்ஜிதுடைய பணி, ஒரு மஸ்ஜிதுடைய பங்களிப்பு, ஒரு மஸ்ஜிதுடைய ரோல் அதிகம் உணரப்படுகிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே இந்த மஸ்ஜிது கூடாக இந்த ஊரிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவானாக, இந்த பிரதேசத்திலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவானாக, இந்த சமூகத்திலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவானாக, இந்த நாட்டிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவானாக. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வானாக, இந்த மஸ்ஜிதுக்காக உழைத்த அனைவரையும் கபூல் செய்வானாக, இந்த மஸ்ஜிதை நிர்மாணிப்பதற்கு உதவியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அங்கீகரிப்பானாக, இந்த மஸ்ஜிதுக்காக இரவு பகலாக உழைக்கின்ற இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற இந்த ஊர் மக்களை கபூல் செய்வானாக, அடுத்த ஊர் மக்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த நாட்டிலே அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எமக்கு உதவி புரிவானாக. இந்த நாட்டிலே அல்லாஹ் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவானாக, சமூக நல்லுறவை ஏற்படுத்துவானாக. இந்த நாட்டிலே வாழ்கிற பிற சமயத்துடைய உள்ளத்திலே அல்லாஹ் எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை உருவாக்குவானாக, எமது தீனை பற்றிய தெளிவை விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பானாக, எமக்கு மத்தியிலே அல்லாஹ் ஐக்கியத்தை பலப்படுத்துவானாக, ஒற்றுமையை பலப்படுத்துவானாக, பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழக்கூடிய நிலை அல்லாஹ் உருவாக்குவானாக, முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்ற அந்த வாஞ்சியோடு செயற்படக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்குவானாக, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை தருவானாக, சகிப்புத்தன்மையை தருவானாக, பொறுமையை தருவானாக, நிலையான அந்த மறுமையுடைய வெற்றியை நோக்கி மஸ்ஜிதுகளுக்கூடாக பயணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.